ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவபெருமானுடைய திருக்கருணையினாலே தவ முதல்வர் என்ற தலைப்பிலே சில கருத்துக்கள் நான் சொன்னேன். நான் இதை முடித்துக் கொண்டு நான் தெருவிலே போகும்பொழுது ஒரு சிறு பையன் 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அவன் வந்து என்னை கேட்டான், ஐயா விபூதிய கீழே போட்டுறீங்களே அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுகிறார்களே, இந்த விபூதிய வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அது சிவன் சொத்து தானே, அப்ப குலநாசம் ஆயிடும் அல்லவா அப்படின்னு அந்த பையன் கேட்டான். என்ன நான் சொன்னேன், பிரசாதம்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போறதுனால தவறுன்றும் இல்லையப்பா, சாமி பேரை சொல்லி ஒரு எண்ணிக்கையை போட்டு போடாமலும் கூட கையெழுத்து வாங்கறதும், ஒரு எண்ணிக்கையை போட்டு அந்தாண்ட கையெழுத்து வாங்கறதுக்கு அப்புறமா எத்தனை சைபரும் போட்டுக்கிறதுன்னு ஒரு நிலை இருக்கிறது அல்லவா அல்லவா, அந்த மாதிரி செயல்தான் குலதெய்வம் குலத்துக்கு நாசம் என்று வருமே தவிர இந்த திருநீரை எடுத்துக்கொண்டு போவது தவறு என்று வராது, நீ எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னவருடைய கதையும் ஒன்று இருக்கிறது அப்படி சொன்ன, அதை சொல்லுங்கன்னு கேட்டான் அந்த பையன். எனக்கோ வயிற்று பசி, வீட்டுக்கு போகணும், இந்த வேளையில் இந்த கதையை சொல்ல முடியாதப்பா, நாளைக்கு அந்த கதையை நான் சொல்லிவிடுறேன், நீ மேடையில கேட்டுக்கோன்னு சொல்லிவிட்ட. அந்த பையன் ஞாபகமா அந்த கதையை இப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்கிட்ட எதற்கு சொல்லுகிறேன்னு கேட்டா, இப்படியெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கிறது பாருங்க, அதைத்தான் நாம வரவேற்கணும். நான் சில இடங்கள்ல தேவாரம் பாடுற இடத்துல, நாங்க தேவாரம் பாடுறோம், திருமுறையை பரப்புறோம், சொற்பொழிவு வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க, நடக்குது, நான் பாக்குறேன், எத்தனை பேர் பயனடைந்தார்கள், அதை கேட்க எத்தனை பேர் வந்தார்கள், அதுதான் நாம ரொம்ப மிக முக்கியமா கவனிக்கணும். தேவாரம் பாட வேண்டியதுதான், பழமையா பாட வேண்டியதுதான், எல்லாம் வேண்டி நான் வேண்டான்னு சொல்லல, அதை எத்தனை பேர் கேட்க வருகிறார்கள் என்பதுதான் ரிசல்ட் நமக்கு தேவை. இல்லாட்டி போனா மைக்கு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இவ்வளவு பெரிய கழகம் வேண்டாம், பேசாம எங்கேயாவது ஒரு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பழனியப்ப பிள்ளை அவர்களும் இந்த புலவர் அவர்களும் ஒரு பக்கமா உட்காந்து பேசாம திருவள்ளுவர் புராணத்தை படிச்சுட்டு இருக்கலாம், அல்லது திருக்குறளை படிச்சுட்டு இருக்கலாம் அல்லவா. எல்லாரும் உய்யணும் சொன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சொன்னா, நிச்சயமா அதற்கு ஒரு கவர்ச்சி தேவை. அதனால மேடையில சொல்றேன்னு சொன்னேன். இந்த திருவொற்றியூர்ல ஒரு செட்டியார் இருந்தார், அவருடைய அவருக்கு பேர் எனக்கு தெரியாது, கொஞ்சம் மறந்து போச்சு. எதற்கு இந்த சிவன் சொத்து குலநாசங்கிறதுக்காக நான் சொல்றேன், அவருடைய சொந்த சொத்து ஒரு பெரிய தோட்டம், தென்னந்தோட்டம், கிட்டத்தட்ட 1000-2000 மரம் இருக்கும், அந்த தோட்டத்தை கோயிலுக்கு எழுதி வச்சார் அவர். எவ்வளவு பெரிய தவறான செய்கை பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு இப்படியும் சொத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. பின்னால அந்த சொத்துக்கள் எல்லாம் என்னென்ன மாதிரியோ போறத நாம பார்த்து வயறு ஏறிடும் இல்லையா, எரிஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட இன்னும் அந்த கோயிலுக்கு இந்த தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் மக்களிடையே இருந்து போகவே இல்லை, போக கூடாது, இருக்கணும். ஆனா அந்த சொத்தை வாங்கிக்கிறவங்க சரியா உபயோகப்படுத்துறாங்களாங்கிறத நாம கவனிக்க வேண்டியது இதுல மிக முக்கியம் இல்லையா. தர்ம சொத்து அது சரியாக இயங்குகிறதா, எந்த தர்மத்துக்காக எழுதப்பட்டதோ அந்த தர்மத்துக்கு அது நடக்கிறதா அப்படின்னா நான் பார்க்கணுமே தவிர, தர்மமே செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தவறு என்று நான் நினைக்கிறேன். அந்த செட்டியார் என்ன பண்ணார், ஒரு 2000 மரம் உள்ள ஒரு பெரிய தோட்டத்தை எழுதி வச்சுட்டார். நான் இருக்கிற வரையிலும் அந்த தோட்டத்தை நான் நிர்வாகம் பண்ணுவேன், அதிலிருந்து வருகிற சொத்தை, அதிலிருந்து வருகிற வருமானத்தை கோயிலுக்கு கொடுத்து விடுவேன், எனக்கு பின்னாலும் கோயிலாக நிர்வாகம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு எழுதிட்டார். இவருக்கு என்ன எண்ணம்னு கேட்டீங்கன்னா, இப்பவே எழுதி வச்சுட்டா நிர்வாகம் அந்த தோப்பை வீணாச்சுட போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே அதை செய்யணும்னு நினைக்கிறார், நினைச்சிட்டு தருவான். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, காலையில இந்த தோட்டத்துக்கு போய் இறங்குவார். அப்பெல்லாம் கார் கிடையாது, வண்டி. போய் இறங்குவாரு, தோட்டத்துக்கு போவாரு. என்னடா அப்படின்னு கேட்பாரு. இன்னைக்கு 200 காய் விழுந்திருந்துங்க நெத்து அப்படின்னு கேட்டான். தேங்காய் பழத்துக்கு நெத்துன்னு பேரு. ஆனா குமரகுருபர் அடிகளார் தென்னம் பழம் என்றே கையாளுகிறார். தென்னம் பழம் என்றே கையாளுகிறார். அதை நாம எல்லாம் பழம் என்று கையாளுறது இல்ல, நெத்து அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அல்லவா. ஆனா இங்க எப்படி அதனை தெரியும். ஆக இன்னைக்கு 200 பழம் விழுந்ததுங்கம்மா, சரி கோயிலுக்கு கொடுத்ததுக்கோ மிச்சத்தை வித்து விட்டு காசை கொண்டு கோயில கொடுத்துடு அப்படின்னு சொல்லிவிடுவாரு. எத்தனை மட்டடா விழுந்ததும் பாரு, 1000 மட்டை விழுந்ததும்மா, சரி கோயிலுக்கு வேணுமான்னு கேளு, கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத வித்து விட்டு காசை கொண்டு கொடுத்துரு.
ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன், தேவார பாராயணத்துக்கு போய் ஊர் சொல்ல மாட்டேன். சாப்பாடு போட்டாங்க டேபிள்ல, சரின்ட்டு சாப்பிட்டேன். அங்க இந்த அம்மா பருமாறும் போது படக் படக்கும் சத்தம் கேட்டுது, செருப்பு போட்டுட்டு பருமாறுறாங்க இந்த அம்மா. இது தேவைதானா, இது வேண்டாத செய்ய இல்லையா, எங்கேயோ மேல்நாட்டுக்காரன் வச்சிருந்த பழக்கம், அது நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அது நாம கூட நம்ம நம்ம நாட்டை ஒரு சொல்லு உண்டு, எதை எதை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு சொல்லிவிடுவோம் அல்லவா. அப்படி ஒரு சொல்லு நம்ம நாட்டுல இன்னும் இருக்கு, அது அப்படியே சொல்ல மாட்டோம். எதை எதை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், அங்க வைக்காதனால்தான் அந்த வம்பு அப்படிமா அல்லவா. ஆக வைக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு அல்லவா. இவர் இந்த கால அலம்பிக்கிட்டு மேல ஏறினர், தினம் இப்படியே மேல ஏறுவார். ஒரு பக்தர் எப்போதும் கிட்டவே நிற்பார், அவருக்கு ஒரு சந்தேகம், என்னடா காதுல கட்டதான் போட்டிருக்காரு, இந்த தோட்டத்தான் சுத்தி வர்றாரு, அசுத்தமும் இல்லையே சுத்தமா தானே இருக்கு, ஏட்டா காலம் வீட்டு ஏறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனா நீங்க வண்டியில ஏறும் போதே காலாரம்பறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டான் பக்கத்துல இருந்தவர்கிட்ட. பாப்பா இந்த தோட்டம் வந்து ஏன் தோட்டம் இல்ல, இது சிவன் சொத்து, ஒட்டி ஊரான் சொத்து, நான் நடந்து போய் அதெல்லாம் பாத்துட்டு வர்றேன், இந்த மண்ணு ஏதாவது கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு என் வண்டியில போய் அப்படியே என் வீட்டுக்கும் போயிட போகுது, அது குலநாசம், அது வேண்டாம் அப்படின்னா இங்கேயே கால் அரம்பிட்டு என் வண்டியில ஏறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த செட்டியார். தம்பி இந்த கதையை கேட்டுக்கினியா, இந்த கால ஒட்டிட்டு இருக்கிற மண்ணு தான் வீட்டுக்கு போயிட போகுதோன்னு நினைச்சான் அந்த செட்டியார் அந்த தர்மஸ்தன். இன்னைக்கு சொல்ல வேண்டாம், விட்டுரு, சொன்னா விரோதம் வரும் இல்லையா, வேண்டாம் விட்டுரு. ஆக இதுதான் அந்த சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னது. இந்த மாதிரி சொத்தை வேட்ட விடுறதுனால்தான் குலநாசம். இந்த விபூதி கொஞ்சம் எடுத்துட்டு போறதுனால தவறு இல்ல, நீ வீட்டுக்கு எடுத்து போலாம் சரிதானா, தலையத்தான் ஆட்டேன், உனக்கு இஷ்டம் இல்லன்னா நீ எடுத்துக்கிட்டு போகாத, வேண்டாம் விட்டுரு. ஆக திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை பலதை பார்த்தோம். அதுல அவர் வந்து பெரிய தாள விற்பன்னர் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு தகுந்தவாறு இரண்டு ஒரு பதிகங்கள் தான் நான் பாடி காட்டினேன், இரண்டு ஒரு பதிகங்கள் தான் பாடி காட்டினேன். அதுல இன்னும் ரெண்டு ஏதாவது பாடி காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உண்டு. ஒன்னு சொல்லலாம், இப்ப சந்தை இசைன்னு சொன்னா, சந்தை இசைன்னு சொன்னா உடனே திருப்புகழ் அப்படின்னு தூக்கி போட்டுறாங்க, அதை எண்ணி எண்ணி பாக்குறது கிடையாது. சந்தை இசையா திருப்புகழ் திருப்புகளை பாடி அருணகிரிநாதர் சந்தை இசை தனக்கு வேணும்னு நினைச்சு ஒரு திருப்புகள் பாடுறாரு. அதுல வந்து அந்த சந்தை இசையில தனக்கு குருநாதனா ஒருத்தரை நினைக்கிறார். அது யாரு? சந்தை இசைன்னு நமக்கு இன்னைக்கு போற்றுகிற அருணகிரிநாதர் தனக்கு குருநாதனாக ஒருத்தனை நினைத்து அவனை போல் நான் பாட வேண்டும் அப்படின்னு சொல்ற. இப்ப நான் என்ன சொல்லலாம், மதுரை சோமண்ணாட்சி மாதிரி நான் தோடி ராகம் பாடினா சந்தோஷம் அப்படின்னு சொன்ன, எனக்கு மேல ஒரு பெரியவர் அர்த்தம் இல்லையா. இப்ப சந்தை சொன்னா திருப்போழு திருப்போழுங்கிறாங்களே, அந்த அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார் முருகனட்ட பார்க்கலாமா, அவர் வாக்குல இருந்து பார்த்துருவோம். நல்ல ஸ்ரீஞான சம்பந்தர் போல அமிர்த கவி அமுதத்தை போன்ற கவிபாட அடிமை தனக்கு அருள்வாயே முருகா. அவர் கேட்கிற திருக்குழு சந்த கவினா இன்னைக்கு திருப்போன்னு சொல்றமே, அவர் குருநாதா யார நினைக்கிறாரு? ஸ்ரீஞான சம்பந்தர் நினைக்கிறார். சரி, அப்படி சந்த கவி மாதிரி பாடி இருக்கிறாரா இவரு? இந்த ஸ்ரீஞான சம்பந்தர் பார்க்கலாமா, ஒரு பாட்டு பார்க்கலாமா? சுரர் உலகு நரர்கள் பயில் தர நீதளம் முரணிய ஒவ்வொரு பதத்துக்கு எதுக்கு வருது பாருங்க, ஒவ்வொரு பதத்துக்கு எதுக? தோடு காடு பீடு தேடு அப்படின்னு சொன்னா ரெண்டாவது எழுத்து எதுகைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு பதத்துக்கும் ரகரை எதுக கொண்டாடுறாரு? ஒரு ஒரு வரியில அஞ்சு பதம் வருகிறது. சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தளம் முரணடிய அரணமதில் அரா அரணமதில் புறநெறிய விரவு வகை. ஒவ்வொரு பதத்துக்கும் எதுக புறமெறிய விரவு வகை சரபிசைகுள் கரமுடைய பரமனிடமாம் பரமருள வரன்முறையின் நிறை நிறைகுள் வரு சுருதி சிறவுரையினால் பிரமனுயர் அறநெழிர்குள் சரண இணை பரவடர் பிரம புறமே. ஐநான்கு இருபது பதத்துக்கும் இந்த ரகரை எதுக? சுரருலகு நரர்கள் பயில் தரணி தளம் புறநடிய அரண மது பரமரிடமருள பரமுறையின் பரு சூதி சிவமுறையின் அரணடிகுள் கரணகிளை பரபவள சிரமபுரே. நரர்கள் பயில் தக தகிட தக தகிட சுரர் உலகு நரர்கள் பயில் தர நிதரம் முரணிய கரண மதில் புறமெதிய விரவு வகை தர விதை உடரமுடைய பரமனிடமாம் தக தகிட தக தகிட தக தகிட தக தகிட சுரர் உலகு நரர்கள் பயில் தர நிதரம் முரணிய கரண மதில் புறமெதிய விரவு வகை தர விதை உடரமுடைய பரமனிடமாம் பரமருள வரமுறையில் நிறை நிறை உள்வரு துருதி சிறகுரையினால் திறமன் உயர் அரணிவு தரண இணை வரவ வளர்த்திரம புறமே. இது சந்த இசை தேவாரத்தில் வருகிறது திருஞான சம்பந்தர். அது மாத்திரம் இல்ல, இந்த கண்டத்துக்கு நட சொல்லுன்னு சொன்னா இந்த மிருதங்கார தம்பி என்ன சொல்லுவார் தெரியுமா? தத் தக்கிட்ட தா தக்கிட்ட தக தக்கிட்ட தொம் தக்கிட்ட நம் தக்கிட்ட வத்தம் தான் சொல்லுவார். வேற ஏதாவது இருக்குங்களா? தா தக்கிட்ட தீ தக்கிட்ட தொம் தக்கிட்ட நம் தக்கிட்ட தக தக்கிட வேற என்ன சொல்லிருக்கா? அப்புறம் அதுக்கு மேல அறிவுக்கு விட்டுறது. அப்புறம் எப்படி வேணும் சொல்லலாம், தக்கிட்ட தக அப்படின்னு கூட சொல்லிவிடலாம் இல்லையா? இத திருஞான சம்பந்தர் என்ன பண்றா தெரியுமா? ததர சுடருலகுன்னு சொல்றது தக தகிட தக தகிட தக தகிட என்ற சொல் கட்டில வர்றது. அடுத்தது பாருங்க, தானு மிகு வாணி தொழில் தானுவிய பேணும் அது காணும் அளவில். இப்ப இது என்ன சொற்கட்டு? தாத்தக்கிட்ட 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 என்ற சொல்லுக்கட்டுக்கு தேவை. ஐயா அவர் அப்படி பாடினாரு என்னமோ நான் பாக்குறேன் அப்படி இருக்கு, எனக்கு தெரியாது. நான் ஒரு குடிசை வீட்டுலதான் இருந்தேன், ஒரு ஒரு தஸ்தவேதி கிடைச்சது மதுரையில ஆவணி மூல வீதியில ரெண்டு பிளாக் உனக்கு இருக்குதான்னு யாரோ ஒருத்தன் கையாண்டுட்டான், கேஸ் போட்டு பிடிச்சு விடுவானா இல்லையா? விடுவீங்களா விடுங்களான்னு கேட்டா. அந்த மாதிரி தத்தவேதியில் இருக்கு. நான் என்ன பண்றது? தானு மிகு வாணி தெய்வம் காணிகள் காணுவியர் பேணும் அது காணும் அளவில் அப்படின்னு ஒரு நடை இருக்கு. அப்ப நான் அடுத்த பதி அங்கன் மதி கங்கை நதி வெங்கனர வங்கழில் தங்கும் இதழி தத்தகிட 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 என்று சொல்ற. அப்புறம் இதுல பாருங்க, இதெல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பண்றாரு? இன்னும் ஒரு புது நடை ஒண்ணு புகுத்துறார் திருஞான சம்பந்தர். அந்த புது நடையத்தான் அருணகிரிநாதர் பிடிச்சுக்கினாரு. இதெல்லாம் இருக்குது, தகதகிட தொந்தகிட நம் தகிட தாத்தகிட தீட்டகிட இருக்கு. புதுசா திருஞான சம்பந்தர் ஏதாவது ஒரு நடை சொன்னாரா இந்த கண்டத்துக்குன்னு பார்த்தாரு. அவரு படிச்சு பார்த்திருக்கிறாரு. இல்லாட்டி போய் கேட்பாரா? இப்ப இருக்கிற சைவனா தேவாரத்தை தொடாம இருக்கிறதுக்கு இல்லையே. அவர் தொட்டு பார்த்தார். அதுல சொல்ற நீ ராமய நிராமய பராபர புராதன பராபு சிவராக அருள் புது சொல்ல கொண்டிருக்கார். இந்த புது சொல்லத்தான் கையாண்டாரு அருணகிரிநாதர். நிராமய அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்கு. தொடக்கமே நிராமயன்னு தொடங்குது அந்த திருப்புகள். ஆக இந்த திருப்புகள் இருந்து தனக்கு தன்னை தனக்கு குருநாதனாக திருஞான சம்பந்தரை அவர் நினைக்கிறார் என்று நாம எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. ஆனா திருப்புகழே படிக்கிறவங்க ஒத்துக்குவாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றார், புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாய் என்று அவர் கேட்கிற திருப்புகழை இவங்க மறைக்க முடியாது அல்லவா? ஆமா. ஆக இவரைத்தான் ஒரு குருநாதனாக கொண்டிருக்கிறார் என்று நாம எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அப்புறம் மாதர் மடப்பிடியும் என்று ஒரு தேவாரம் இருக்கிறது. இதுல இசை நயம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் கூடயே ஒருத்தர் யாழ் வாய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு சொந்த ஊர் தருமபுரம். என் தருமபுரம்னா மாயவரத்துக்கிட்ட இருக்கிற தருமபுரம் இல்ல, மாயவரத்துக்கிட்ட இருக்கிற தருமபுரம் இல்ல, காரைக்கால்கிட்ட இருக்கிற தருமபுரம். மாயவரத்துக்கிட்ட இருக்கிற தருமபுரம் வந்து யம தருமனால் பூசை செய்யப்பட்டது. அந்த காரைக்கால் இருக்கிற தருமபுரம் வந்து பஞ்ச பாண்டவர்களே தர்மம் இருக்கார் இல்லையோ, அவர் பூசை பண்ணது. அந்த தருமபுரம் காரைக்கால் தருமபுரம் தான் பாடல் பெற்றது. அங்க போறார் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய ஊர் அந்த ஊர். எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆஹா இந்த திருஞான சம்பந்தருக்கு இந்த யாழ்ப்பாணர் கூட வாசிக்கிறதுனாலதான் பாட்டு ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இது அந்த யாழ்ப்பாணர் காதல விழுந்தது. ஆகா திருஞான சம்பந்தருடைய பாட்டு எங்கே, நாம் எங்கே, இப்படி சொல்றாங்களே சொல்லிவிட்டு திருஞான சம்பந்தர்கிட்ட சொன்னார். இப்படி எல்லாம் சொல்றாங்க, என்னுடைய யாழ்ல அடங்காத ஒரு பதியம் ஒண்ணு பாடுங்கன்னு கேட்டாராம். அது எனக்கு என்ன பொறுத்த அளவுல நான் ஒத்துக்கிறதுக்கு இல்ல. இப்ப மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் இப்படிங்கறத இந்த பாட்டை ஒரு வயலின்காரன ஒரு நாதசுரக்காரர் ஒரு வீணக்காரன வாய்ச்சானா வாய்ப்பாட்டை விட நல்லா வாய்ச்சு போவோம், நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஆனால் வாய்ப்பாட்டில் வருகிற சொல்லு இருக்கு பாருங்க, அந்த சொல்லு வருமா மாதர் மடப்பிடியும் அப்படின்னுங்கிற பாட்டை நாம வேற ஒண்ணு சொல்லலாம் இல்லையா? வேற ஒண்ணு சொல்லல, பாக்கு மரம் என்பது அது கமுக மரம் என்பலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். பாக்கு மரம் என்பது அதே கமுக மரம் என்பலாம் அப்படின்னு சொல்ல, மாதர் மடப்பிடின்னா அவன் வாசிக்கிறான்னு என்னத்த சொல்ல முடியும், சொல்ல முடியாது அல்லவா? ஆக இந்த பாட்டும் அந்த இசையும் சேர்ந்து வருகிற இன்பம் இருக்காது. அது ஊமை சங்கீதம் தான். குரல் இல்லாதவன் விரலை எடுத்துக்குவான். சங்கீதத்துல குரல் இல்லாதவன் விரல் எடுத்துக்குவான், வீணையை வாசிப்பான், எடுத்துக்குவான். குரல் இருக்கிறவன் அதுக்கு போக மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. ஆக இத பாடுறார் அவர். அவர் என்ன பண்றாரு, இந்த பொருளும் அந்த இசையும் சேர்ந்து வருகிற இன்பம் அந்த அந்த யாழில வல்ல வருத்தப்படுறாரு அவர். சி இப்படி இவரை கேட்டதே தவறுனா அந்த யாழை போட்டு உடைக்கப்போம். இப்ப நாங்க கூட சில வேளையில தொண்டை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படிமோ என்ன காரணம், அப்படி கணச்சா அது சரியா போயிடும், இழுத்தம்னா அந்த சளி சரியா போயிடும். அப்ப என்ன பண்ண, ரெக்கார்டிங்ல போய் கணச்சுக்கிட்டு இருக்க முடியாது, சளி வருது, என்ன பண்ணலாம், இழுத்தம்னா அந்த சளி காஞ்சி போடும், அப்பதான் அது பாட முடியும். இப்போ அஞ்சு நிமிடத்துக்கு மூச்சு விட முடியாத, மூச்சு விடாம பாடிக்கிட்டே வரணும். சளி வருதுன்னா என்ன பண்றது, கச்சேரினா அப்படின்னு எரிமிடலாம். ரெக்கார்டிங்ல முடியாத, இழுத்தம்னா அந்த மூச்சு, அந்த மூச்சுல அது காஞ்சி போகும். அந்த மாதிரி இவருக்கு முடியலங்கவும் அதை யாழ போட்டு உடைக்க போறார். உடைக்காதீங்க, அதை வச்சுங்க. சொல்லும் பொருளும் யாழில வர முடியாது, வெறும் இசைதான் வரும், வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிடுறார். அந்த பாட்டை இவர் பாடுறாரு. அதுல பாருங்க இயற்கையில தாளம் என்ன அமைந்திருக்கு தெரியுமா? ஒரு தாள பாட்டுன்னு சொன்னா ஒரு தாளத்துல இருக்கும், அல்லது சில பாடல்கள் துரித நடையில இருக்கும், சில பாடல்கள் இந்த நடை மாத்திருப்பாங்க. நடைமா சதுரஸ்வரத்தில் பாடினாங்கன்னா திசுரத்தில் அதை கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. அப்படி வரும். இவர் என்ன பண்றாரு, சர்வசாதாரணமாக சதுரஸ்ரமும் திசுரமும் சதுரஸ்ரமும் திசுரமும் சதுரஸ்ரமும் திசுரமும் சங்கீதம் தெரியாத தேவாரம் கூட பாடிபடுறான். அதல் மாதர் மடப்பிடியும் இப்படி பாடிட்டு வராங்களா. அப்ப அந்த அதுலயே இன்னொரு பாதி வரிய பாருங்க, நடை உடை தக்கிட்ட 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 நடை உடை மல்லை மகள் அப்படின்னு சொன்னதோட இல்ல, அதுக்கு மேற்காலமும் பாடி வைக்கிறாங்க. நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை என்ன மது நடை உடை இமலை இமகள் நடை உடை மலை மகள் 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 நடை உடை மலை உன்னை என்ன மது. இப்படி பாடுறாங்க. இந்த ரெண்டு நடையும் இதுல சேர்த்து சேர்த்து வருது பாருங்க, ஒரே வரியில சதுரஸ்ரமும் திஸ்ரமும் வருது. இப்படி நான் வைக்க போறேன்னு முதல்ல அந்த அந்த செய்யுள்ள சொல்றாரு அவர். இந்த மாதர மடப்படியும் ரெண்டு நடை நான் கொண்டு வரப்போகிறேன் தாளத்துல அப்படின்னு இருக்குங்க. சொல்லட்டுமா, இந்த சதுரமும் திஸ்ரமும் கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர். ஒத்துக்குவீங்களா என்னமோ சொல்றேன். இப்போ தேவாரத்தில் வண்டார் கூடல் வண்டார் வண்டார் கூடல் அறிவையோடு பிரியா வகை பாகம்னு சொல்லும் போது அம்பிகைக்கு ஒரே ஒரு சிறப்பு தான் சொல்றார். வண்டு மொய்க்கிற குடல் ஒண்ணுதான் சொல்றார் இல்லையா. உண்ணாமுலை உமையாளுடும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மார்க்கத்துக்கு ஒண்ணுக்கு மாத்திரம்தான் சிறப்பு சொல்றார் இல்லையா. ஆமா, ஆனா இந்த பாட்டுல பாருங்க அம்பிகைக்கு ரெண்டு நடை சொல்றது. மாதர் மடப்பிடி ஒரு நடை, இது போருமில்ல, இது போறாதா. நெடுக ஒரு நடைய சொல்லிட்டு வந்தவர் இங்க என்ன பண்ணாரு, மட அன்னமுன்னதோ. ஏன் ரெண்டு நடைய சொல்லணும், ஏன் ரெண்டு நடைய சொல்லணும், நான் சதுரஸ்ரமும் திசுரமும் கொண்டு வரப்போறேன் ரெண்டு நடைய, அம்பிகையும் ரெண்டு நடை, இங்க தாளத்துல பாட்டு ரெண்டு நடை கொண்டு வரப்போகிறேன் என்று அவர் சொல்லுவது போல இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என்னங்க ஒத்துக்கிறாப்புல இல்லையா, என்ன நெடுக அந்த அந்த மாதிரி எங்கேயாவது ரெண்டு நடை வருதான்னு பார்த்தா மிகவும் குறைச்சலா வருது, மிகவும் குறைவு. நாக பணந்திகள் அல்குல் மல்குல் நன்னுதல் நாம் மான்வழி மான்மிகையோடும் அப்படின்னு ரெண்டு பேரை கொண்டாரு. அப்படி வருவது மிகவும் குறைச்சல். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நடையும் வருகிறது, தாளத்துல பின்னால நான் ரெண்டு நடை கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லுவது போல இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மாதர் மடப்பிடி மட அன்னமுன்னதோ மாதர் மடப்பிடி புன்னை தயங்கும் இவர் நடைய மாத்திவிட்டார்.